ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு, அதனால் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த புதிய தமிழ் ஆண்டில் இப்போ நான் யார் அப்படிங்கிற விசாரணையை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக மேற்கொள்ளணும். அநித்தியமான விஷயங்களை தாண்டி நித்தியமான சத்தியமான அந்த ஆத்ம தத்துவம் உணரப்பட வேண்டும். அந்த ஆத்ம தத்துவம் உணர்வதற்கு மனசு வந்து அமைதி அடையணும், புத்தி வந்து பிரகாசம் அடையணும். அப்பத்தான் ஆத்ம தத்துவம் வெளிப்படும். அந்த நிலையில தான் நம்முடைய நான் அப்படிங்கிற அகங்காரம் கரைஞ்சி சச்சிதானந்த ஸ்வரூபமாக நம்முடைய சுயத்துல இயல்புல சதா அந்த பிரம்மானந்தத்துல இருக்க முடியும். இப்போ அது மாதிரி நீங்க எல்லோருமே அந்த பேரானந்த நிலையிலே பரமானந்த நிலையில இருக்க வேண்டும் என்று பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றேன். அப்ப இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அறிவு வெளிச்சம் மலரட்டும். நம்ம வகுப்பு தொடங்கலாம். இப்ப பஞ்சதசி அப்படிங்கிற ஒரு அருமையான நூல் சுவாமி வித்யாரண்யர் எழுதிய மிக அருமையான ஒரு வேதாந்த நூல். இப்போ இதில் வந்து நாம் துவைத விவேகம் அப்படிங்கிற நான்காவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்புகள் மூலமாக 21 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 22 தொடங்கலாம். அதே சமயம் அந்த 21 ஸ்லோகம் என்ன நமக்கு புரிய வச்சது அப்படின்னா, ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல ஈஸ்வரன் வந்து படைப்பாளி, ஜீவன் வந்து அனுபவிப்பவன். அப்ப ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா, ஒரு பிரபஞ்சத்தை படைச்சு அதை சும்மா சாட்சியா பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஜீவன் என்ன பண்றான், அதுக்குள்ள பூந்து பிரியம் அப்பிரியம், ஒன்றை விரும்புவது ஒன்றை வெறுப்பது அப்படிங்கிற இருவேறு விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு துவைத அனுபவங்களை அடைகிறான். அதற்கு என்ன காரணம் என்றால், அவன் தன்னை ஈஸ்வரனிடமிருந்து தனியாக பிரித்து கொண்டு தன்னை ஜீவன் என்பதாக பார்த்து விட்டான். அப்படி பார்க்கறதுனால அவனுக்கு அது நடக்க மாட்டேங்குது. அந்த இருமைகள்லயே இருக்கிறான், சுகத்துக்கத்திலேயே இருக்கிறான். எந்த ஒரு உயர்நிலை பரிமாணத்துக்குள்ளே அவனால் முன்னேற முடியாமல் தடுமாற்றமோ தயக்கமோ பயமோ கவலையும் கஷ்டங்களும் எல்லாம் வந்து அவனை சூழ்ந்துட்டு ஆட்டி படைக்குது. ஏன் அப்படி ஆட்டி படைக்குதுன்னா, மனசு தான் காரணம். அதாவது மனசு வந்து காஸ்மிக் மைண்டாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து தன்னுடைய மாயா சக்தியினால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறான். அதனால் அவனுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து என்னுடைய மாய சக்தி என்று புரியறதுனால அதில் அவன் மயக்கம் அடைவதில்லை. ஈஸ்வரன் வந்து மயக்கம் அடைய மாட்டான், அவன் அதை ரசிப்பான், இல்லைன்னா அவனுடைய வைபவம். ஆனால் ஜீவன் வந்து அதிலிருந்து பிரிஞ்சுக்கிட்டான். பிரிஞ்சுக்கிட்டு நான் வேறு இறைவன் வேறு, நான் வேறு ஈஸ்வரன் வேறு, நான் வேறு அவன் வேறு, நான் வேறு அது வேறு அப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பல மாறுபாடுகளை உண்டாக்கி மனமயக்கத்தில் சிக்கி இவ்வாறு ராகத்வேஷத்தில் மாட்டிக்கிட்டான். அதுக்கு தான் பந்தத்தின் முக்கிய காரணம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனதினால் உண்டாக்கப்பட்டதுங்கிறத ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஜீவன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போ அதுக்கு தான் கடந்த ஸ்லோகத்தில் புரிய வச்சாரு, நீ வந்து ஜீவத்துவத்திலிருந்து ஈஸ்வர தன்மைக்குள்ளே வந்தீன்னா இந்த பிரபஞ்சமே நீதா அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். ஏன்னா ஈஸ்வரன் தானே இந்த பிரபஞ்சமா இருக்கிறான், அவன் தானே மாயா சக்தி. அப்ப அவனுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். அதுதான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல பாக்குறோம். ஆனா இந்த மாயா சக்தி மித்தியா அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, பெரும்பாலானவங்க நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இது ஏதோ நமக்கு பிரயோஜனமே இல்லை, ஆகாதது, தேவையில்லாதது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதாவது பெரும்பாலும் இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர்றவங்கெல்லாம் வந்து இந்த உலகம் நமக்கு வேண்டியது இருக்காது, இறைவன் மட்டும்தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரீங்க. அப்படி வந்தா என்ன ஆகும்னா, நான் இருக்கணும் ஆனா எனக்கு சக்தி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க வந்து நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா உங்களுக்கு சக்தி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு நான் இருக்கணுங்க ஆனா எனக்கு சக்தி இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு யாராவது நினைப்போமா? யாரும் நினைக்க மாட்டோம். நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும், சக்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அப்படிதானே நம்ம எல்லாம் நினைப்போம். அது மாதிரி ஈஸ்வரன் வந்து அசத்தியம் கிடையாது, மித்தியான்னு தான் சொல்லுது சாஸ்திரம். அதாவது பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியான்னு தான் சொல்லுதே தவிர ஜகத் அசத்தியம்னு சொல்லலையே. அப்ப ஈஸ்வரன் என்பவன் வந்து இல்லவே இல்லை என்று சொல்லல, அது வந்து பிரம்மத்தின் சக்தி என்று சொல்லுது. அதனால அந்த சக்தியை நாம வந்து அனுபவிக்க தெரியணும், அதை பயன்படுத்த தெரியணும், அதுக்குள்ள விவகாரம் பண்ண தெரியணும், அதுதான் ஈஸ்வரன் நிலை. அது தெரியலன்னா நமக்கு வந்து ஜீவத்துவத்துல பல சிரமங்கள், சங்கடங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வரும். அப்ப இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரம் இப்படி ஆழமான அவமானங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப இருந்தாலும் இந்த மாதிரி ஆழமான ஒரு அவமானங்கள் சொல்லும் போது நான் இன்றைக்கு புத்தாண்டுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அதாவது பொதுவாக வேதாந்த சாஸ்திரத்தில் வர்றவங்க வந்து இதெல்லாம் மாயா மித்யா ஒன்றுமில்லை விட்டு விடுங்கள் அப்படி இப்படின்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பற்றாதீர்கள் அப்படின்ட்டு. ஏன் பற்றாதீர்கள் என்று ஏன் சொல்கிறாங்க? தனித்தனியான பொருளை பார்த்தீங்கன்னா பற்றுதல் வருது இல்லையா? இப்போ வந்து இது எனது அப்படிங்கிற ஒரு அபிமானம் வர்றதுனால பற்று வருது. அவனது அப்படிங்கும்போது அதில் வெறுப்பு வெறுப்பு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு பிடிச்சமான ஒரு கார் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் எனது அப்படிங்கிறதுல பற்று இருக்கு என்கிட்ட, அது என்னுடைய பொருள் அப்படின்ட்டு. இன்னொருத்தனுடைய பொருளை பார்க்குறேன், அவனுடைய கார் என்னோட விலை உயர்வோ குறைவோ ஆனால் எனக்கு அதில் விருப்பு வெறுப்பு இருக்கு. விருப்பு வெறுப்புனா எப்படி? அது ஏதோ குவாலிட்டி கம்மியான கார், விலை கம்மியில் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை ஒரு கேவலமாக பார்க்குற மனப்பான்மை, இல்லைன்னா அவன் பாரு என்னோட வசதியானவன் விலை உயர்ந்த கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை பார்த்து பொறாமப்படுகின்ற மனப்பான்மை. அப்ப இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது, என்னிடத்திலிருந்து அவர்களை பிரித்து அந்த பொருளின் மீது ஒரு விருப்ப வெறுப்பை உண்டு பண்ணுது. ஏன்னா இது என்னுடைய பொருள், அது அவர்களுடைய பொருள் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை. அதை நீங்க மாத்திக்கிங்கிற, இன்னைக்கு இருந்து நீங்க அதை மாத்திக்கிங்க. எல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ கிடைக்கும், ஆனா நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். ஒரு பொருள் ஒருத்தன் வாங்கிட்டான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அருமையா இருக்கு, நல்லா இருக்கட்டும், நல்லா வைங்க, நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவனை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கிற ஈஸ்வரன் நிகழ்வு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அது மாதிரி பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ வரும். இப்ப நீங்க ஒரு காரே வச்சிருக்கீங்கன்னா இன்னும் விலை உயர்ந்த கார் மாத்தலாம், வாங்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம். ஏன்னா நீங்க விருப்ப விருப்பு காட்டல, உங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சிருக்கீங்க. அப்ப அந்த பயன்பாட்டு பொருள்களை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்படிதான் அது எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இதுல நீங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எது வேணுமோ அது வரும். நீங்க வந்து அது வேண்டாங்கிற நிலைக்கு நீங்க போகாம வெறுப்பு காட்டினாலே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பொருள் அடையணும், ஆனா அந்த பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றீங்க, ஆனா வாங்க முடியல. ஏன் அப்படின்னா உங்க மனசுல வந்து மற்றவங்க வச்சிருக்காங்கிற ஜெலசி அல்லது வெறுப்பு, ஏதோ ஒரு வகையில அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது, அதை வாங்க முடியாம தொந்தரவு பண்ணுது. அதனால இயற்கை என்ன பண்ணோம்னா அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாது. அப்ப அதனால எதுலையுமே ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாரும் நான் வச்சிருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நானும் அதை வச்சிருக்கிறேன், எனக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தானாவே வரும். அப்ப அப்படிதான் இங்க ஈஸ்வர நிகழ்வுல பிரபஞ்ச நிகழ்வு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நீங்களே தான் காஸ்மிக்கு, நீங்களே தான் இண்டிவிஜுவலா மாத்திக்கிட்டு புரியாம இருக்கிறீங்க. ஆனா கற்பக விருச்சோங்கிறது எது? காஸ்மிக் மைண்டு, கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஆனா இண்டிவிஜுவல் மைண்டு வந்து தப்பு தப்பா கேட்டு அதுல சிக்கல்களை அனுபவிச்சு விருப்பு வெறுப்புக்குள்ள போய் நல்லதையும் அடையும் கெட்டதையும் அடையும். நல்லது வந்தா ஆடும், கெட்டது வந்தா தோண்டு போகும். இது மாதிரி மனோபாவம் வந்துடுது இல்லையா, அதை கொஞ்சம் மாத்திக்கிங்க. மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து ஈஸ்வர வாழ்க்கையா மாறும், அதுல ஆனந்தம் தானாகவே வரும். இந்த உடலும் மனசும் இந்த பூமியில வாழ்வதற்காக தான் வந்திருக்கு, இதனுடைய தேவை நிமித்தம் இதற்கு என்ன வருமோ அது வரும். அப்படி வரும்போது உங்ககிட்ட இருக்கிற ஆகாமிய கர்மாவில புத்திசாலித்தனத்தை, அதாவது மனசை சரியானபடி சமநிலைப்படுத்தி வாழ கத்துக்கணும். உங்ககிட்ட இருக்கிற இன்டலெக்டை, காஸ்மிக் இன்டலெக்டை சரியா பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுகத்துக்கம் இல்லாம நீங்க சமமா இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களது இல்லையா, பஞ்சபூதமே நீங்க தானே. அதாவது இந்த காற்று, நிலம், நீர், நெருப்பு எல்லாமே உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனா அது என்னதுன்னு தெரியாததுனால அது ஏதோ எனக்கு வேறாக இருக்குதுங்கிற மனப்பான்மையில அதுல இருந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்க முடியாம போயிடுது, அனுபவிக்க முடியாம போயிடுது. ஏன்னா நாம அனுபவிக்கிறது பூரா பெரும்பாலும் துக்கம் தானே. ஏன்னா ஜீவத்துவம்னு வந்துட்டாலே சுகம் துக்கம் என்ற இரு சமநிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 90% வந்து சுகத்துல இல்லை, எல்லாம் துக்கத்துல தான் இருக்காங்க. சும்மா ஒரு 10% தான் சுகத்துல இருப்பாங்க. அப்ப 90% மக்கள் ஏன் துக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க மனப்பான்மை தான் காரணம். அந்த மனப்பான்மைக்கு என்ன காரணம்னா மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, புத்தி சக்தி விரிவடையாதது காரணம். அப்ப புத்தி சக்தி தான் இங்க ஈஸ்வர நிகழ்வு. அந்த ஈஸ்வரத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இங்க எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது, அதை அனுபவிக்க தான் இயற்கை கொடுத்துருக்கு. அதை சரியா பயன்படுத்துறேன்னா, அதுல விருப்பு விருப்பு இல்லாம நான் வாழ்றேனா, நான் தனிப்பட்ட ஆளுங்கிற அபிமானத்தை விட்டு விட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களை விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தினால விழிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஆனந்தமயம் நந்தவனம் போன்ற இந்த உலகம் எல்லாமே பூரண சந்தோஷத்தையும் திருப்தியும் நிறைவையும் கொடுக்கும், ஆனந்தமா வாழலாம். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு தான், அதுதான் கைத்திரி உபநிஷத் சொல்லுது. அதுக்கு தான் ஈஸ்வரனே வந்திருக்கிறான். ஈஸ்வரன் வந்து இப்ப உங்க மூலமா ஒரு வாழ்க்கையும் எம் மூலமா ஒரு வாழ்க்கையும் இங்க வாழ்றான். ஏன்னா அதுதான் சக்தி, பிரம்மத்தினுடைய சக்தி. ஆனா அந்த வாழ்க்கையை வாழ விடாம, உங்க வாழ்க்கையை நீங்க சரியா வாழ விடாம, என்னுடைய வாழ்க்கையை நான் சரியா வாழ தெரியாம, அவரவர்கள் மனம் போன போக்கில் போறதுனால வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம். அது ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு தேவையானதெல்லாம் தானா வரும், நிறைவு வரும், திருப்தி மனதில பூரண திருப்தி வரும், புத்தி விரியும். புத்தி விரியும்னா நீங்க சிந்தனை பண்றதை விட ஈஸ்வரன் சிந்தனை வந்து இன்னும் விரிவாகும். அப்பதான் இந்த உலகத்துக்கு கண்டுபிடிப்புகள் வரும். கண்டுபிடிப்புகள்னா எப்படி, விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் வரும், மெய்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் வரும். மெய்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் தான் திருக்குறள், திருமந்திரம், ஔவையாருடைய பாடல்கள், மகான்களுடைய பாடல்கள் எல்லாம் எங்கிருந்து வருது, எல்லாம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுது, அது அவங்களுடைய கண்டுபிடிப்பு. இப்போ மெய்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டு அவங்க உள்ளிருந்து மலர்ந்ததை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்தந்த காலத்துல அவங்க மக்களுடைய மனோபாவத்துக்கு மாற்றம் செய்யணுங்கிறதுனால உள்ளிருந்து மலரும், அது அவங்களுடைய கண்டுபிடிப்பு. காஸ்மிக் இன்டலெக்ட் எக்ஸ்போஸ் ஆகுது, வெளிப்படுது. அது வந்து இந்த ஹியூமன் பாடியும் மைண்டும் தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் ஈஸ்வரன் அந்த அவதாரத்தை எடுத்திருக்கான். இங்கே எல்லாமே அவதாரங்கள் தான், அவதாரமாக நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நான் இண்டிவிஜுவல் பாடி, இண்டிவிஜுவல் மைண்டுங்கிற அபிமானத்துக்குள்ளே போயிட்டதுனால நமக்கு இந்த சுகதுக்கங்கள். ஆனால் தேவையின் நிமித்தம் இங்கே அவதரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஒவ்வொரு காரியம் செய்யும், அது புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சுகம் இருக்கும், நிம்மதி இருக்கும், நிறைவு இருக்கும். அதுதான் நீங்க செய்யணும் அப்படிங்கறத இங்க வித்யாரியன் சொல்றாரு. அதை நான் எடுத்து உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன். அப்ப நீங்க இங்க ஈஸ்வர சிருஷ்டியில ஜீவனுக்கான அனுபவங்களை சரிப்படுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ்வதற்கான புத்தி சக்தி ஜீவனிடத்திலேயே இருக்கிறதுங்கிறதையும் புரிய வைக்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகம், 21வது ஸ்லோகம் மிக ஆழமான ஞானத்தை நமக்கு தந்தது என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விடுபட்டு நடுநிலையாளனாக நம்ம மாற வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த 21வது ஸ்லோகத்தில் ராகத்வேஷம் நீங்கினால் மனசு வந்து சமநிலை அடையும், அது ஞானத்தின் வாசல் என்று இங்கே 21ல் நிரூபணம் பண்ணுறார். இப்போ 22, பார்யா ஸ்னுசா நானாந்தா ச யாத்தா மாதேத்திய அநேகதா பிரதியோகித்தியா யோசித் பித்தியத்தேன ஸ்வரூபதகா. நல்ல அருமையான ஓமானங்கள் எல்லாம் கொடுக்குறார் வித்யாரண்யர். எப்படி கொடுக்குறாருன்னா, பார்யா அப்படின்னா மனைவி, பார்யா ஸ்னுசா, ஸ்னுசான்னா மருமகள், நனாந்தான்னா நாத்தனார், யாதான உறவினர், மாதான தாய், அநேகதான பல வகையான. அப்ப எத்தனை விஷயங்கள் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு பெண் தான், பிறப்பால் அவ வந்து ஒரு பெண், ஆனால் அவள் கணவனுக்கு மனைவி ஆகிறாள், மாமியாருக்கு மாமனாருக்கு மருமகளாகிறாள், கணவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு நாத்தனாராகிறாள், மற்றவர்களுக்கெல்லாம் உறவினராகிறாள், குழந்தைக்கு தாயாகிறாள், இப்படி பல வகையான வடிவங்களை எடுக்கிறாள். ஒரே பெண் தான், ஒரே பெண்மணி தான், கணவனுக்கு பாரியா, மாமியாருக்கு ஸ்னுசா, கணவனோட தம்பிக்கு நாத்தனார், அதாவது சகோதரர்கள் உறவுகளில் நாத்தனார், மற்றவர்களுக்கு உறவினர், மகனுக்கு அம்மா, அம்மாவுக்கு மகள், இப்படி எல்லா வகையிலையும் இங்கே பிரிக்கப்பட்டு வேறுபட்டு காணப்படுகிறாள். ஆனால் அவ்வாறு அவள் பலவாறாக காணப்பட்டாலும் அவள் ஒன்றும் மாறுவதில்லை. அவள் வந்து கணவனுக்கு மனைவியாக போகும்போது வேற மாதிரி மாறிடுவா, மகளுக்கு வந்து அம்மாவா மாறும்போது வேற ஒரு வடிவம் எடுத்துருவாளா? இல்லை, அவள் எப்பவும் போல ஒரே மாதிரி தான் இருக்கிறாள். அவளுக்கு ரூபமெல்லாம் மாறவே இல்லை, சும்மா வடிவம் பெயரை மட்டும் மாற்றி மாற்றி, குழந்தை அம்மானு கூப்பிடும், அம்மா வந்து மகளேன்னு கூப்பிடும், இப்போ உறவினர்கள் வந்து நாத்தனாரே மருமகளே அப்படி இப்படின்னு எல்லாரும் பல அவங்கவுங்களுக்கு விருப்பமான விஷயங்களை பிடிச்சி கூப்பிட்டு உறவுகளை கொண்டாடுவது நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ ஒரே பெண் ஒருத்தருக்கு மனைவி, இன்னொருவருக்கு தாய், இன்னொருவருக்கு மருமகள் என்று பல உறவுகளாக தெரிகிறது. ஆனால் அவள் உண்மையில் ஒருத்தி மட்டும்தான். அப்போ உறவின் அடிப்படையில் மட்டும்தான் இவ்வாறு அவள் வேறுபட்டு காணப்படுகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஏன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் அப்படின்னா, அது மாதிரி இங்க படைப்பு அப்படின்னு இருக்குது. படைப்புல ஈஸ்வரன்கிறவன் ஒருத்தன்தான், ஆனா அந்த ஒரே ஈஸ்வரனை வந்து நீங்க பலவாரா பிரிச்சு பார்த்துக்கிட்டு, இது அவன் இவன் அது இது அப்படின்னு பல உருவங்களையும் நாமங்களையும் சூட்டி அதை விதவிதமாக நீங்கள் பார்ப்பதனால் அப்படி பல பரிமாணங்களுக்குள்ள தெரியுது. அது நம்முடைய பார்வையில் தான் இருக்குது, நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் இருக்குது. எப்படி எண்ணங்கள் இருக்குன்னா, நம்ம மனப்பான்மை அப்படி தானே. இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணை கட்டி கொடுத்த உடனே இது அவருக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், கொடுத்த உடனே அவங்க இனிமேல் அவருக்கு மனைவி தான். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே நீ அம்மா அம்மான்னு சொல்லிவிடுவோம், அப்போ இனிமேல் அவள் அம்மா தான். அந்த பதவியிலையோ அந்த விஷயத்திலிருந்து அவள் விலக முடியாது இல்லை, ஏன்னா ஒவ்வொரு பதவி அவளுக்கு கிடைச்சிடுது. திருமணமான உடனே மனைவிங்கிற பதவி, குழந்தை பிறந்த உடனே அம்மாங்கிற பதவி, இது மாதிரி ஒரு பதவி அவளுக்கு கிடைச்சிடுது. ஆனா அந்த பதவி வந்து நிரந்தரமான இல்லை, அது இடையில அவங்க எல்லாம் வந்ததுனால வந்தது. பிறந்தப்போ அவளுக்கு எந்த பதவியும் இல்லை இல்லையா, வெறும் அம்மாவுக்கு மகளா பிறந்த அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு உறவுகள் மூலமா தங்கை அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி எல்லாம் பாக்குறோமோ அது மாதிரி சகோதரன் சகோதரிங்கிற மாதிரி உறவுகள் மாற்றத்துல இப்படி எல்லாமே பெயர் மாற்றம் அடைஞ்சி உறவுகளை உருவாக்குகிறது, பெயர்களை உருவாக்குகிறது. அப்ப இதற்கு பெயர் தான் நாம ரூப உலகம் அப்படிங்கிறார். அதாவது ஜீவ சிருஷ்டியில மனிதன் உருவாக்கி கொண்ட நாம ரூப உலகம். ஆனா ஈஸ்வர சிருஷ்டியில இங்க நாம ரூபம் கிடையாது, ஒரே பிரபஞ்சம் அவ்வளவுதான், காஸ்மிக்னு மட்டும் சொல்லிடுவோம், ஒரு யூனிவர்சல் இருக்குப்பா. அதுக்கு வந்து வேதாந்த சாஸ்திரம் ஒரே பேர் தான் வச்சிருக்கு, அதுக்கு பேர் ஈஸ்வரா, அவ்வளவுதான். ஈஸ்வரான்னா முடிஞ்சது, எல்லாமே ஈஸ்வரன் தான். அப்போ இங்கே சர்வம் பிரம்மமயம், சர்வம் ஈஸ்வரமயம்னு சொல்கிறோம் இல்லையா, ஈசா வாசியம் இதம் சர்வம் என்று உபநிஷத்தில் இருக்கு. அப்போ இங்கே எல்லாமே வந்து ஒரே விஷயம்தான், அதை மாறுபடுத்தி பார்ப்பது யாரு, நம்முடைய மனசு. நம்முடைய மனசு தான் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி அப்படிங்கிற உறவுகளை உண்டாக்கிக்கிட்டு பலவாறான நாமத்தையும் ரூபத்தையும் உருவகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவையெல்லாம் உண்மையில் கிடையாது. ஒரு பெண் பெண்ணாக தான் இருக்கிறா, அவன் மாமியாராக மாறின உடனே வேற மாதிரி மாடல் ஆயிடுவாளா, இல்லை கணவனுக்கு மனைவியாக மாறினோடனே வேற ஒரு வடிவம் எடுத்துருவாளா, அப்படியெல்லாம் மாற்றம் அடைய மாட்டான். அவள் அவளாக மட்டும்தான் இருப்பா, ஆனால் அவளுக்கு தகுதி பட்டம் மாறி இருக்கும். இங்கே போனால் மகளாக மாறுவா, அங்கே போனால் அம்மாவாக மாறுவா, கணவன்கிட்ட போனால் மனைவியாக மாறுவா. ஆனால் மாற்றங்கள் அந்த மாதிரி பெயர்லையும் அவளுடைய கேரக்டர்லையும் அந்த சூழ்நிலையிலையும் இருக்கலாம், ஆனால் அவள் மாறுவது கிடையாது. அது மாதிரி இங்கே பிரபஞ்சத்தில் எந்த மாறுபாடுகளும் கிடையாது. மனிதனுடைய மனோபாவம் மனதிலே இவ்வாறு நாமத்தையும் ரூபத்தையும் உண்டாக்கி ஏற்றி வைத்து கொண்டு இவ்வாறு விவகாரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டா இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன்னா, நீங்க ஈஸ்வர நிகழ்வுல எல்லாம் நான் தான் பாருங்க, அதுக்கு நாம ரூபங்களை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது அது பயன்பாட்டுல அந்த பேர்ல இருக்கட்டும், அந்த வேலையில் இருக்கட்டும், ஆனா அது தனக்கு வேறாக இல்லை, என்னுடைய வடிவமே தான் அது, எனக்கு பயன்பாட்டில் இப்படி வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சிட்டா நமக்கு அந்த இடத்துல என்ன விருப்பு வெறுப்பு இருக்காது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். விருப்பு வெறுப்பு ஏன் வருதுன்னா அது எனக்கு வேறானதுங்கிறதுனால வருது, நானே தான் அதுன்னு சொல்லும் போது விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடம் இல்லை, அப்போ நமக்கு எல்லாம் சாத்தியம் இல்லையா? ஏன் அப்படி சாத்தியம் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வச்சிருக்கிற பொருளை விட ஒருத்தர் விலை உயர்ந்த பொருள் வச்சிருக்கிறான்னா நான் என்ன நினைப்பேன், நானே தான் அது, அந்த பொருளும் நான் தான், அதை அனுபவிக்கிறோன்னு நான் தான், அங்க அந்த கேரக்டர்ல அந்த லெவல்ல இருக்கிறேன், இங்க இந்த கேரக்டர்ல இந்த லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். எப்படி, இங்க நான் கணவனுக்கு மனைவியா இருக்கிறேன், அங்க வந்து அம்மாவுக்கு மகளா இருக்கிறேன், அங்க மகனுக்கு அம்மாவா இருக்கிறேன். அப்ப அந்த டிஃபரன்ஸ் கேரக்டர் நான் பண்றேன், ஆனா நான் மட்டும்தான், நானே தான் ரோல் மாத்திக்கிறேன். அப்ப ரோல் மாறுறதுனால நான் மாறுறேன்னா இல்லை இல்லை. அப்ப அந்த பேசிக் கான்செப்ட் நம்ம பிடிச்சிக்கணுங்கிறாரு. இங்க அந்த அந்த வந்து சினிமா கேரக்டர் மாதிரி தான். இப்ப சினிமாவில சிவாஜி கணேசன் நடிக்க வரான்னா அவனுக்கு ஒரு ரோல் கொடுப்பாங்க, அந்த ரோலை எடுத்து அவன் பண்ணுறதுனால அவன் அந்த ரோலாகவே மாறிட்டானா? இல்லை, அவன் தற்காலிகமாக அந்த ரோலை பண்ணுறான், அவன் அவனாக தான் இருக்கிறான். அப்போ அவன் சினிமாவில் ஒரு பிச்சைக்காரனாக வராங்கிறதுனால அவன் பிச்சைக்காரன் ஆகிட்டானான்னு நம்ம நினைக்க முடியாது. அல்லது அவன் சினிமாவில் ஒரு கடவுள் மாதிரி சிவபெருமான் மாதிரி வராங்கிறதுனால அவனே சிவபெருமான் ஆகிட்டான்னு நம்ம நினைக்க முடியாது. அப்போ நம்ம அது என்னவா பார்க்குறோம், சினிமாவை சினிமாவாக பார்க்குறோம். ஓகே, அவன் சினிமாவில் வந்து நீ பிச்சைக்காரன் கேரக்டர் எடுத்து நடிக்கிறான், சூப்பராக பண்ணுறான், நல்லா இருக்கு அப்படின்னு ரசிச்சுட்டு வரோம். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர்ல சிவபெருமான் கேரக்டர் எடுத்து பண்றான், நல்லா சூப்பரா சிவபெருமான் மாதிரியே நடிக்கிறான், நல்லா பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பாராட்டிட்டு வரோம். அப்ப இது வந்து நமக்கு புரிதல் இருக்கு, அது மாதிரி இங்க வாழ்க்கையில புரிதல் கொண்டு வாங்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம், ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் மைண்டுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல புரிதலை கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த கத்து கொடுக்குற விஷயம் இவ்வளவுதான். இங்க விருப்பு விருப்பு காட்டாதீங்க, எல்லாம் நான் தான் அதுல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அந்த மனசுல கெட்ட புத்தி இருக்கிறதுனால அந்த கெட்டதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இந்த மனசுல நல்ல புத்தி இருக்கிறதுனால நல்லதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சிட்டா அப்ப அந்த நிகழ்வுல அதாவது அப்படிதான் இருக்கும், அதை எதுக்கு போய் மாத்தணும், அந்த நிகழ்வு அப்படித்தானே ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அதை நீங்க மாத்தணும்னு அவசியமே கிடையாது, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அது ரோல் தான், நான் நானா இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய இயல்பு நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசு திருப்தி ஆகிடுதில்ல, அமைதி ஆகிடுதில்ல, போதுங்கிற நிறைவு வந்துடுதில்ல, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகுங்கிற ஒரு சீக்ரெட்டை சொல்றேன் இன்னைக்கு நியூ இயருங்கிறதுனால. ஏன்னா உங்களுக்கு ஏன் சில விஷயங்கள் சாத்தியமாக மாட்டேங்குது? நம்ம வந்து இவ்வளவோ உயர்ந்த விஷயங்களை படிக்கிறோம், மற்றவங்க மாதிரி இல்லை, நல்லதை நோக்கி போறோம், நல்ல விஷயங்களை தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு விரும்புகிறோம், அவன் என்னென்னமோ அயோக்கியத்தை நம்ம பண்ணிட்டு எப்படி எப்படியோ இருக்கிறான், ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லது செய்யணும், நல்ல வாழ்க்கை வாழணும், உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நம்ம நினைக்கும் போது ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வியை கேட்டு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த நல்லதை நோக்கி போகிறங்கிற மனசுலயே பல நெகட்டிவான விஷயங்களை விதைச்சு வச்சிருக்கிறது தான் வெளிப்பட்டுருக்கு. நல்லதை நோக்கி போகணுங்கிறதே ஒரு சில கஷ்டங்கள்னால நீங்க வந்திருக்கீங்கிறது உங்களுக்கு புரியாம நீங்க அதை நடைமுறைப்படுத்துறீங்கிறதையும் புரிய வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க விருப்பப்பட்டு வரல, தள்ளப்பட்டிருக்கீங்க. அதாவது நல்ல விஷயங்களை நோக்கி வருவதும் சாஸ்திர ஞானத்தை நம்ம அடையணுங்கிறதும் ஈஸியா கிடைச்சிடாது, தள்ளப்பட்டு தான் வரும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. ஒரு சூழ்நிலை மாறும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நம்ம அதை விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தினால விழிச்சுக்கிட்டா நமக்கு அந்த வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற அந்த நுணுக்கம் புரிஞ்சுக்குவோம். அப்படி சொல்ல வரேன், அதாவது அதுதான் நம்ம வாழ்க்கை முறைங்கிறத சாஸ்திரம் வகுத்து கொடுத்துருக்கு, அதை நம்ம சரியா படிச்சுட்டு நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்குது சாஸ்திரம். அப்ப அது மாதிரி நம்ம பார்க்கணும். அதுக்கு உறவுகளோட ஒப்பீடு செய்யறாரு இந்த இடத்துல. அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியர் வந்திருக்காரு, அவர் மாணவனுக்கு ஆசிரியரா இருப்பாரு, ஆனா வீட்டுல அம்மாவுக்கு மகனா இருப்பாரு, அதே மாதிரி வீட்டுல மனைவிக்கு கணவனா இருப்பாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிலைப்பாடு மாறலாம், பதவி மாறலாம். நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒருத்தர் வந்து நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு சாதாரண ஆள் தானே. அப்போ நான் புரிய ராஜா அப்படின்னு எல்லாம் மக்கள் எல்லாம் அவர் காலில் விழுந்து கும்பிடுறதும் அவரை பார்த்தா மரியாதை கொடுக்கறதும் எல்லாம் அப்படியே அவ்வளவு இதாக நடந்துக்குவார் வெளியே. ஆனால் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா சாதாரணமா இருப்பாரு. ஏன்னா அவருடைய வீடு, அவருடைய மனைவி குழந்தைகள், அங்கே வந்து நான் பெரிய ராஜான்னு கெத்து காட்டினாருன்னா வீட்டில் சோறு கிடைக்காது. அப்போ மனைவி குழந்தைகள் கிட்ட வந்து இயல்பா இருக்கணும். நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படி இயல்பா வாழ்றாரோ அந்த வாழ்க்கை மாதிரி இங்கே அந்தந்த இடத்துல அந்தந்த ரோல். வீட்டுக்கு வந்தா கணவனுக்கு மனைவியா இருக்கிறவங்க மனைவியா தான் நடந்துக்கணும். அங்க அம்மா மாதிரி கேரக்டர் மாறக்கூடாது, மாமியார் மாதிரி கேரக்டர் மாறக்கூடாது, மாறினா கணவனோட மேட்ச் ஆகாது. அது மாதிரி எல்லாமே அந்தந்த ரோல் பண்ணும்போது அங்க அந்தந்த ரோலை தான் நம்ம செய்யணும், மாத்தி செய்யறோம் நிறைய பேர். அதனாலதான் வாழ்க்கையில ப்ராப்ளம். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்களை சொல்றத விட ஆண்களை சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஆபீஸ் உத்தியோகத்துல பெரிய பதவியில் இருப்பார், தொழிலதிபரா இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய ஆபீஸரா இருக்கலாம். அவருக்கு வெளியே போன உடனே ராஜ மரியாதை கொடுப்பாங்க, ஏன்னா அவர் பண்ற அந்த தொழிலுக்கு மரியாதைனால எல்லாம் ஒர்க்கர்ஸ் பூரா இழந்து நினைப்பான், கூர்க்கா சல்யூட் அடிப்பான், அப்புறம் எல்லாம் மேனேஜர் பணிஞ்சு பணிஞ்சு பேசுவார், குனிஞ்சு குனிஞ்சு பேசுவார், ஏன்னா அவருடைய செல்வாக்கு அவருடைய தகுதி பவர் அப்படி இருக்கு. அவர் அதே பவரை வந்து ஆபீஸ்ல காட்டலாம், வீட்டில் காட்டினா என்ன ஆகும்? வீட்டில் வரும்போது என்னை எல்லாம் கும்பிடுங்க, விழுந்து விழுந்து எனக்கு சல்யூட் அடிங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாருன்னா மனைவி என்ன நினைப்பா, என்னடா இவரை ஆபீஸ் மாதிரியே இங்கே வீட்டை நடத்துறாரு, இவர் செட் ஆக மாட்டாரு அப்படின்னு மனைவி தோணும் இல்லை. இங்கே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு அந்யோன்யம், அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதல்லவா வாழ்க்கை. அதை போய் இங்கே ஆபீஸ் மாதிரி வீட்டு டீல் பண்றாரு, ஆபீஸ் மாதிரியே டிசிப்ளின் கொண்டு வராரு, ஆபீஸ் மாதிரியே இருக்கணுங்கிறாரு, அது எப்படி நமக்கு மேட்ச் ஆகாது அப்படின்ட்டு மனைவி என்ன பண்ணுவா, அவரிடத்துல வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிருவா. நீங்க ஆபீஸ்ல வச்சுக்கீங்க உங்க வேலையெல்லாம், வீட்டுல வந்து நம்மளோட இயல்பாருங்க, குழந்தைங்களோட அன்பா பேசுங்க, இங்கேயும் வந்து ஆபீஸ் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு ஆபீஸ் சிந்தனையிலேயே கம்ப்யூட்டர்லயே உட்காந்துக்கிட்டு இங்க ஆபீஸ்லயே வந்து என்னென்ன டென்ஷன் இருக்கோ அதை கொண்டு வந்து மனைவி கிட்ட கொட்டிக்கிட்டு குழந்தைகிட்ட கொட்டிக்கிட்டு இப்படிதான் நிறைய பேர் வாழ்றாங்க. அப்ப இது மாதிரி வாழ்க்கையினால என்ன நடக்குதுன்னா, வெளி வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு விரக்தி வந்துடும். என்ன விரக்தி வரும்னா, நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம இவ்வளோ காசு சேர்த்துறோம், இவ்வளோ செல்வாக்கோடு வாழ்கிறோம், சொத்து சுகம் கோடீஸ்வரனாக நம்ம இருக்கிறோம், ஆனால் பட் அந்த சுகத்தை நம்ம யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காகங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாலும், அப்படி ஒத்துழைக்காத குடும்பமாக மாற்றிக்கிறோம். என்ன காரணம், நம்முடைய இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்துக்கிட்ட மனோபாவம் தான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதவி பகட்டு அந்த வீணான விஷயங்களை போய் சிக்கிக்கிறாங்க, அதை வந்து குடும்பத்தில் காட்டுறாங்க, அதனால குடும்பத்தில் மனைவி கிட்ட மன வருத்தத்தை உண்டு பண்ணுறாங்க, அப்புறம் மனைவி கிட்ட டிவர்ஸ்க்கு போகிறாங்க, அப்புறம் அவள் விவாகரத்து வாங்கிக்கிறா, அவள் விவாகரத்து வாங்கிட்டு போன பிறகு இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் போயிடுது, நம்ம இந்த மனைவிக்காக தானே இவ்வளோ தூரம் எல்லாம் கஷ்டப்பட்டோம், இந்த குடும்ப சந்தோஷத்துக்காக தானே நம்ம ஓடணும், இப்போ கடைசியில் பாரு இவளே கவுச்சிட்டு போயிட்டா, அப்புறம் இவன் மட்டுமா போனா குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிட்டான், அந்த குழந்தைங்க இப்போ நம்ம கூட இல்லை, மனைவியும் நம்ம கூட இல்லை, நம்ம வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, சே நம்ம என்ன வாழ்ந்து என்ன பண்ண போறோம், எதுக்காக சம்பாதிச்சோம், எதுக்காக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் விரக்தி மனப்பான்மைக்கு வராங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன, புரிதலற்ற தன்மை. அது யார் இடத்துல வேணா இருக்கலாம், ஒன்று கணவன் இடத்துல இருக்கலாம் இல்லை மனைவியின் இடத்துல இருக்கலாம், இதுதான் வந்து அந்த ரோலை பண்றதுல தப்பு பண்ற விஷயத்தினால இப்படி நடக்குதுங்கிறத சொல்றாரு. அப்ப ஒரு நபர் வந்து பல உறவுகள் மூலமா பல ரோல் பண்ணலாம், ஆனா அந்தந்த ரோலை பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம வாழ்க்கை நகரும். அப்போ நமக்கு இந்த விஷயத்துல ஒரு வேறுபாடுகள் இருப்பது நமக்கு புரியும், அந்த வேறுபாடுகள்ல விருப்பு வெறுப்பு இருக்காது. ஏன்னா இங்க விருப்பு வெறுப்பு இல்லாம டீல் பண்றவன் தானே அந்த அறிவாளி புத்திசாலி. அந்த புத்திசாலிங்கிறத எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்ப ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட கணவனா நடந்துக்கணும், அம்மா கிட்ட மகனா நடந்துக்கணும், அவன் புத்திசாலி. அவன் என்ன பண்ணுவான்னா, அம்மா கிட்ட போய் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுறதும் வேற மாதிரி விஷயத்தை டீல் பண்றதும் அது அவனுக்கு புரியல, அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது அவன் தப்பு பண்றத அங்க காட்டும், மனைவி கிட்ட எப்படி தர நடந்துக்கிறதுன்னு தெரியாம அங்க போய் வேற மாதிரி டீல் பண்றது. இப்படியே ரெண்டு பேருகிட்டையும் உறவுகளை மாத்தி தாறுமாறா பேசி சங்கடங்களை உண்டு பண்ணி அம்மா இடத்துலயும் சந்தோஷம் இல்லை, மனைவி இடத்துலயும் சந்தோஷம் இல்லைங்கிற மாதிரி மனநிலையில வந்து நின்றுடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல நிறைய பேர் செய்யறாங்க இல்லையா, இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டத்துக்கு காரணம். ஆனா இப்ப நமக்கு இந்த பாடத்திட்டம் என்ன புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நான் ஒருத்தன்தான், எனக்கு ரோல் மாத்தி மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்தந்த ரோலை நான் சரியா செய்யறேன், ஆனா என்னுடைய ஒருமைத்தன்மையில் மாற்றம் இல்லை அப்படிங்கிற தெளிவா நான் இருக்கிற மாதிரி இங்க சாஸ்திரம் இதை சொல்லுது. ஈஸ்வரனுங்கிறவனுடைய ஒருமைத்தன்மையில மாற்றம் இல்லை, ஆனா அவன் ஒரு இடத்துல ரவுடியா, ஒரு இடத்துல கொள்ளக்காரனா, ஒரு இடத்துல சாதுவா சன்னியாசியா இருக்கிறான். அப்ப ஒரு இடத்துல சாதுவா சன்னியாசியா இருக்கிறதுனால உயர்ந்தவன், அந்த இடத்துல ரவுடியா கொள்ளக்காரனா இருக்கனால கெட்டவன் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ரோல் வந்து ஈஸ்வரனுடைய நீதிக்குள்ள மாறி மாறி தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் வந்து அப்படி இருந்தால்தான் இங்க இந்த இயக்கமே நடக்கும். அது ஒரு ரித்தம்னு பேரு, ஒரு ஒழுங்கு மாறாததுன்னு அர்த்தம். இப்ப நமக்கு எப்படி கால சீதோஷண நிலைகள் வந்து மாறி மாறி வருதோ அதே மாதிரி இயற்கையில எல்லாமே மாறி மாறி வரும். அப்ப நீங்க நினைக்கலாம், எதுக்குங்க கொள்ளக்காரன், எதுக்குங்க வழிப்பறி பண்றவன், எதுக்குங்க ரவுடி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது அந்த ரவுடியோ அந்த கொள்ளக்காரன் மூலமா ஒருத்தன் பாதிக்கணும்னு ஒரு நியதி இருக்கு இல்லையா, அந்த பாதிப்புக்கு அவன் உட்படணும். அப்படி உட்படுவதனால அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கும் இயற்கை. அது அவங்க மூலமா அவன் பாதிப்பு அடையும் போது எனக்கு ஏன் இந்த பாதிப்பு வந்ததுன்னு அவன் அவனுக்குள்ள விசாரம் பண்ணி பார்த்தானா, அவன் அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சான், எதனால இவன்கிட்ட இழந்தான், அப்புறம் எதனால இந்த மாதிரி அவனுக்கு பாதிப்பு வந்தது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில மாற்றம் செய்வதற்காக அங்க வில்லன் ரோல்ல வரான். அதே ஈஸ்வரன் தான் இங்க வந்து இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அங்க வில்லன் ரோலு. இவனும் ஈஸ்வரன் தான், அவனும் ஈஸ்வரன் தான், அந்த ரோலை மாத்தி மாத்தி பண்றான். அதுதான் அந்த மூவியினுடைய விசேஷத்தன்மை, இந்த படத்தினுடைய விசேஷத்தன்மை. அதனாலதான் இது மாயா, அதனாலதான் இது மித்தியா. ஆனா இது இல்லையும் கிடையாது, இது நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறது. இப்ப நெருப்பு தொட்டுட்டோடனே சுட்டுதான் தீரும், எனக்கு வந்து இது மாயா மித்தியா, நான் நெருப்பை தொட்டாலும் ஒன்னாகாதுன்னு நீங்க போய் தொட்டு பாருங்க, சுட்டுடும். அப்ப நீங்க இது மித்தியா தானே, தோற்றம் தானே, இப்ப தோற்றம் தான் தோற்றம் தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் தோற்றம் தானே தோற்றம் தானேன்ட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நெருப்பும் தோற்றம் தானேன்ட்டு போய் கை வச்சாங்கன்னா சுட்டுடும். அப்ப எப்படி சுட்டிச்சிங்க, தோற்றம் தான் அது, அது தோற்றம் தான், ஆனா எந்த நிலையில் தோற்றம், எந்த நிலையில் எனக்கு அதை அப்ளிகேஷன் பண்ணணும், எந்த இடத்துல அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சிக்கணும். அதுக்கு தான் இங்க நமக்கு அறிவு புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அந்த விஷயத்தை மாற்றம் செய்வதற்கு தான் இங்க ஞானம் தேவைப்படுது. அஜ்ஞானிகள் அதை செய்ய மாட்டாங்க, அஜ்ஞானிகளால முடியாது, ஏன்னா அவனுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது, அவன் சராசரி மனித வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே இறந்து போயிடுவான். ஆனா நாம இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து எல்லாம் நான் தான் தெரிஞ்ச பிறகு நாம எப்படி வாழ்க்கையை இந்த பாடி மைண்டை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எப்படி விவகாரம் பண்றதுங்கிறதுல தான் நம்முடைய விசேஷத்தன்மையே இருக்குதுங்கிறது இங்க புரிய வைக்கிறார். அப்ப ஒரே பொருள் பல பெயர்கள் வேறுபாடுகள் பார்வையிலே, அப்ப ஜீவ சிருஷ்டியில் தான் இந்த பெயர் உறவு ஏற்படுகிறது. அப்ப இங்க ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, வேறுபாடு வந்து உண்மையில் இல்லை, அது பார்வையில் விளைகின்ற விளைவு மாத்திரமே என்று புரிந்துவிட்டால் இங்கு இருமைகள் கிடையாது, பேதமை கிடையாது, அபேத நிலை உண்டாகிவிடும், அத்வைதம் வெளிப்படும் என்று இந்த 22வது ஸ்லோகத்துல அருமையா புரிய வைக்கிறார். அடுத்து 23, நனு நானானி வித்யந்தாம் ஆகாரஸ்து ந வித்யதே யோஷித் வபுஷ்ய திசையோ ந திருஷ்டோ ஜீவ நிர்மிதா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வேறுபடலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு சுகம் இருக்கலாம், ஒருத்தருக்கு துக்கம் இருக்கலாம். அந்த ஒரே அனுபவங்கள் வந்து ஒருத்தருக்கு நல்லதா இருக்கும், ஒருத்தருக்கு கெட்டதா இருக்கும். ஆனா அந்த அனுபவத்துக்கான ஆதார பொருள் வந்து ஒண்ணுதான். ஒரே பொருள் ஒருத்தருக்கு நல்லதையும் கொடுக்கும், ஒருத்தருக்கு கெட்டதையும் கொடுக்கும். எப்படி அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து ஒரே பொருள் தான். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், சூரியன் ஒரே பொருள் தான். ஆனா அந்த சூரியன் வந்து இப்போ தகிக்கிற அந்த வெயில்ல நம்மளால வெளியே போய் நின்னா, இப்போ வெயில் காலம் பயங்கரமா இருக்கு, கடுமையான வெயில், அப்ப நமக்கு அது துக்கத்தை கொடுக்குது. சுகத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படியே நமக்கு ஸ்வெட்டிங் ஆகுது, பயங்கரமா வேக்குது, அப்படியே அனல் அடிக்குது முகத்துல, உடம்பெல்லாம் எரியுது, என்னடா இது வெயில் பயங்கரமா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு எரிச்சல் வருது எது மேல, அந்த சூரியன் மேல. ஆனா அந்த சூரியனே தான் இயற்கையில பயிருக்கு விவசாயத்துக்கு தேவைப்படுது. விவசாயத்துக்கு இங்க பயிர்கள் விளைவதற்கும், இது நீர் ஆவியாகி மழை பெய்வதற்கும், இங்க எல்லாத்துக்கும் அந்த சூரியன் நல்லது செய்வதற்கும் இங்க இருக்கு பூமியில. அப்ப அது நிறைய விஷயங்களை நல்லதும் செய்து, நிறைய விஷயங்களை கெட்டதும் செய்து, ஒரே பொருள். அது ஒருத்தனுக்கு கெட்டதா படுது, ஒருத்தருக்கு நல்லதா படுது. அப்ப படைப்புல ஒரே பொருள் பல்வேறு மாற்றங்களை உண்டாக்குவதை வைத்து கொண்டு, அந்த மாற்றங்கள் எதில் இருக்கிறது, அந்த படைக்கப்பட்ட பொருளில் இல்லை, அதை அனுபவிப்பனிடத்தில் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிற அறிங்க. இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அனுபவிக்கின்ற உன்னுடைய மனோபாவத்தை பொறுத்து அது உனக்கு சுகத்தை தரலாம், துக்கத்தை தரலாம். அதுக்கு தான் நம்ம இன்னொரு ஓமானம் சொல்லுவோம், சர்க்கரை. சர்க்கரை ஓமானம் என்ன, இப்போ சர்க்கரை நோயாளிக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரையானது பிடிக்காத பொருள். ஐயோ சர்க்கரையா போட்டுறாதீங்க, காஃபிலெல்லாம் சர்க்கரை போட்டுறாதீங்க, எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு அந்த சர்க்கரையை வெறுக்கிறார்கள். காரணம் அவர்களிடத்தில் இருக்கிற சர்க்கரை நோய். ஆனா ஒரு பையன் பொடி பையன் ஓடி வரான், அம்மா எனக்கு சுகர் 2 ஸ்பூன் போடு, எனக்கு இன்னும் பிடிக்கும், அதிகமா போட்டு கொடு, இனிப்பா இருக்கணும் பாவன். அப்ப அவனுக்கு சர்க்கரை இனிப்பு பதார்த்தம் பிடிக்கிறது, ஆனால் இவங்களுக்கு இனிப்பு பதார்த்தம் பிடிக்கவில்லை. என்ன காரணம், மனோபாவம் தான் காரணம். அந்த பையனுக்கு சுகர்னா என்னன்னு தெரியாது, நோய்னா என்னன்னு தெரியாது. அவன் விளையாட்டு பருவத்தில் இருக்கிறான், அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான், அவன் சந்தோஷமா இருக்கிறான், இனிப்பு பண்டத்தை அவன் விரும்பி சாப்பிடுவான். ஆனா நமக்கு வந்து சுகர்னு ஏன் வந்தது, நமக்கு ஏற்றி வச்சுட்டாங்க. சுகர்னு ஒரு நோய் இருக்கு, அதுல வந்து பயங்கரமான ஒரு நோய், அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஏறிடும், அதுல பல பிரச்சனைகள் பின்னாடி வரும், கணையம் பாதிக்கும், கல்லீரல் போயிடும், அப்படி இப்படி நம்மளுக்கு பயமுறுத்தின உடனே நம்ம மைண்ட் அதுல போய் லாக் ஆயிடுது. லாக் ஆன உடனே அது பற்றிக்குது இல்லையா அந்த விஷயத்த, அப்போ அது சாப்பிட்டா சேராது, சாப்பிட்டா சேராதுன்னு நினைக்க நினைக்கவே அது சேராம போயிடுது. அப்போ அதை சாப்பிடும்போது நமக்கு தொந்தரவு பண்ணத்தான் செய்யும். இதுதான் மைண்டினுடைய பிளே. ஆனால் அன்றைய காலங்களில் இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம முன்னோர்களெல்லாம் வாழ்ந்தாங்களே, சுகர் நோயாளிகளாக இருந்தாங்களா, நல்லா 100 ஆண்டுகள் 110 ஆண்டுகள் வாழ்ந்து தானே இறந்தாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு நோய் பற்றி பயம் கிடையாது. ஆனால் இப்போ நோய் பற்றி நிறைய பேருக்கு பயம் இருக்குது. என்ன காரணம்னா, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதாவது நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது ஒரு மேகசின்லேயோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே மருத்துவ உலகம், மருத்துவ குறிப்பு அப்படின்னு போட்டுருவான். நீங்கள் உடனே ஆர்வத்தில் போய் அதை படிச்சிங்கன்னா உடனே அவங்க அந்த நோய் வர்றதுக்கு தான் காரணம், இந்த நோய் வர்றதுக்கு தான் காரணம், அப்புறம் இந்த நோய் சரியாவதற்கு இதுதான் அருமையான மூலிகை, அந்த நோய் சரியாவது தான் அருமையான மூலிகைன்னு கதை விட்டு வச்சிருப்பானுங்க யூடியூப்ல. அதை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறவங்க நிறைய பேர் இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் நம்ம பெரியவங்க ஏது யூடியூப் ஏது வீடியோ ஒன்றுமே கிடையாது. அவங்க சராசரி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவ்வளோதான். அவங்க நோயை பற்றி பயம் இல்லை, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ரசிச்சாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க, கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. அங்க ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்க. அந்த கூட்டு குடும்பத்துல வந்து அந்த மாதிரி வாழ்றவங்க வாழ்க்கையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். படத்துல கூட சொல்லுவாங்க, எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே சந்தோஷமா பாடிக்கிட்டு அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஹாப்பினஸ்ல அவங்க இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு. ஆனா இன்றைக்கு ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கானா? இல்லை இல்லையா? இன்னைக்கு எல்லாம் பொறாமை, வயிற்றுச்சல், அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் முன்னேறிட்டான், இவன் இந்த பொருள் வாங்கிட்டான், அவன் பாரு இப்படிலாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு வயிறு எறிகிற ஜனங்களாக மாறிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதான் மனோபாவம் சொல்கிறோம். அப்போ இந்த மனோபாவம் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமையாக மாறுவது போல உறவுகளும் விரிசல் ஆயிடுச்சு. இன்னைக்கு யாருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிற தன்மை இல்லை, அந்த புரிதல் இல்லை, பொறாமை குணம். அப்போ இதனால் என்ன நடக்குது? எல்லாமே வந்து மாட்டேங்குது. அதில் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறதான் கேட்குறான். அப்புறம் யூடியூப்ல வந்து ஒரு மூலிகை இதை எடுத்து சாப்பிடுங்க, அதை எடுத்து சாப்பிடுங்கன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்றான். அன்னைக்கு கூட நான் ஒரு நியூஸ் சொன்னேன், ஒரு பொண்ணு ஏதோ வந்து படிகாரம் இருக்கு இல்லையா, படிகாரம் சேவிங்ஸ் அப்பலாம் அந்த காலத்துல சேவிங் பண்ணிட்டு காயமாயிடுச்சுன்னா அந்த படிகாரத்தை போட்டு வெள்ளை கலர் இருக்கும் கண்ணாடி மாதிரி அதை தேய்ச்சி விடுவான், உடனே அதை ஆன்டிபயோட்டிக் மாதிரி வேலை செஞ்சு அந்த ரத்தத்தை நிறுத்திடும், அது சரியாயிடும். அது எவனோ ஒருத்த யூடியூப்ல அது இவ்வளவு தூரம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு எல்லாம் புண்ணெல்லாம் ஆத்திடும், வயிறு சுத்தமாயிடும் சொல்லி போட்டிருக்கான். அது அளவு தெரியாம ஒரு பொண்ணு எச்சா சாப்பிட்டு அந்த பொண்ணு செத்தே போச்சு. அந்த பொண்ணு அதை சாப்பிட்டுட்டு அது உள்ள போன உடனே பயங்கரமா வயிறை புரட்டி அது வாமிட் ஆகி அது வெளிவர முடியாம டைஜஸ்ட் ஆகி அது வந்து வெளிவரல. அப்ப அது ஒரு மாதிரி அன்னீசியா போய் அந்த குழந்தைய என் அப்பா காப்பாத்து காப்பாத்துன்னு கதறி அவர் தூக்கிட்டு போக போகவே இறந்து போச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயம். அப்ப என்ன இது மாதிரி யூடியூப்ல பார்த்து பண்றது? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பொதுவாவே மூலிகைகள் எல்லாம் எப்படின்னா, சித்த வைத்தியத்துல சொல்லுவாங்க சத்ரு மித்ருன்னு ரெண்டு வார்த்தை போடுவாங்க. சத்ரு மித்ருன்னா நண்பன் எதிரி. அப்ப சத்ரு மித்ருன்னா சத்ருன்னா எதிரி, மித்ருன்னா நண்பன். அப்போ இங்க அந்த ஒரு துளசின்னு ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, துளசிங்கிறது நல்ல ஒரு மூலிகை தான், அது வந்து சளிக்கு கேட்கக்கூடிய மூலிகை தான். ஆனா அது நேரடியா சாப்பிட்டா சிலருக்கு அது நண்பனா வேலை செய்யும், சிலருக்கு எதிரியா வேலை செய்யும். அது அவர்களுடைய உடம்பு வாக்கு. ஏன் அப்படின்னா, வாதம் பித்தம் சிலேத்துமம் அப்படிங்கிற உடம்பு, மூன்று வகையான உடம்பு நம்ம இடத்துல இருக்கிறதுனால வாத உடம்புக்காருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், பித்த உடம்புக்காருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், சிலேத்துமம் உடம்புக்காருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். இப்போ சிலேத்துமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த துளசி எடுக்கிறதுனால ஒரு சமயம் சளி சரியாகலாம். ஆனால் வாத உடம்புக்கார அந்த துளசியை தேவையில்லாமல் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேற தொந்தரவுகள் உடம்புல காட்டும், அப்போ அவங்களுக்கு எதிரியாக மாறிடும் அந்த துளசி. அப்போ இதுதான் மருத்துவத்தில் மருத்துவம் பத்தி தெரிஞ்சவங்க கொடுக்குற மருந்துகளை தான் நம்ம எடுக்கணும். நாமளா வந்து தனிப்பட்ட முறையில மருந்துகளை வந்து யூடியூப்ல பார்த்தோ அல்லது ஒரு புத்தகத்துல படிச்சோ அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு, நிறைய பேர் இப்படிதான் அவங்கவுங்களே டாக்டர் ஆயிட்டாங்க, அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் நிறைய செல்ஃப் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், புரிதலற்ற தன்மை. நாட்டு வைத்தியமா இருக்கட்டும், ஆங்கில மருத்துவமா இருக்கட்டும், அப்புறம் இன்னைக்கு எல்லாம் ஜிபிடி சாட்ல போய் பார்க்கறான். ஒருத்தங்க உடம்பு சரியில்லை தலைவலி, உடனே என்ன பண்றான், கூகுளில் போறான், சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறான், எனக்கு ஹெட் ஏக் இருக்கு என்ன மருந்து நீ பிரிஸ்கிரைப் பண்றேன்னு அதுக்கிட்ட கேட்கறான். உடனே அது சொல்லும், பேராசிட்டமால் எடுத்துப்பாரு இல்லைன்னா இதை போட்டுப்பாரு இது சரியாகும் அப்படின்னு. உடனே அந்த மருந்து வாங்கிட்டுன்னு சாப்பிட்டு பாக்குறான், கேட்கல. உடனே திருப்பி ஒரு சாட் பண்றான், இதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன, உடனே அதுக்கு இதை பண்ணிப்பாரு அப்படி இப்படின்னு அது சொல்றபடியெல்லாம் இவன் பண்ணி இவன் உடம்பையே டேமேஜ் பண்ணிக்குவான். ஏன்னா அது மெஷின், அது சாட் ஜிபிடிங்கிறது பிரெயின் கிடையாது, மனிதன் கிடையாது, அதுக்கு சுய உணர்வு சுய அறிவு கிடையாது. அது நம்ம ஏற்கனவே கொடுத்த ப்ரோக்ராமை வெளியே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மனித அறிவையே பயன்படுத்தாமல் மட்டமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்றைக்கி மனிதன் போயிட்டுருக்கான். அப்போ எந்த மாதிரி மனோபாவத்தில் மனிதன் இப்படி பின்தங்கிறதுனால என்ன நடக்கும்னா, எதிர்காலத்தில் அவன் வந்து சுயமாக சிந்திக்க மாட்டான். ஏற்கனவே நம்ம கல்வி முறையே சுய சிந்தனை இல்லாமல் பண்ணிடுச்சு. நான் அதையே ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு முறையும். அதாவது நம்ம படிக்கிற கல்வி முறையே உனக்கு சுயமா சிந்தனை பண்றதுக்கு முடியாத மாதிரி நீ வந்து மனப்பாடம் பண்ணி வாழ்ந்து எடுக்கிற மாதிரி உன்னை மாத்தி வச்சிருக்குப்பா. இப்போ உனக்கு கல்வி தகுதியை எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க? 10th+2 எல்லாம் நீங்க பாஸ் பண்ணா முதல் மாணவனா வரணும்னா என்ன பண்ணணும்? நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதணும். எழுதுனா நீங்க நல்லா மார்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போகலாம். ஆனா நீங்க சுயமா சிந்திச்சு எழுதுனீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. 10th ஃபெயில் ஆயிடுவீங்க, +2 ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா சுய அறிவுக்கு இங்க வேலை கிடையாது, மக்கப்புக்கு தான் வேலை. இன்றைய எஜுகேஷன் சிஸ்டமே என்னன்னா மக்கப் பண்ணணும், சும்மா அப்படியே படிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணிக்கணும், அப்படியே கொண்டு போய் வாந்தி எடுக்கிற மாதிரி கொட்டிட்டு வந்துடணும் அந்த புக்ல. அது ஆசிரியர் என்ன பண்ணுவான், அந்த ஃபார்மேட் வச்சுட்டு இருப்பான். திருத்துறவன்லாம் பேப்பர் திருத்துறவனுக்கு பூரா அந்த அசோசியேஷன்ல கொடுத்துருவாங்க, பாரு இந்த பேப்பர்ல இந்த இந்த ஆன்சர் வந்து அவனுக்கு டிக் போடுங்க, இந்த ஆன்சர் இல்லைன்னா அதை அவனுக்கு ஃபெயில் பண்ணிடுங்கன்ட்டு அந்த ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு திருத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆன்சர் எழுதாம அந்த பையன் சுயமா சிந்தனை பண்ணி எழுதியிருப்பான். அதே சேம் கான்செப்ட் தான், அவன் அவனுடைய ஓன் ஐடியாவில் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பான், ஆனால் அதை அப்படியே அழிச்சிடுவாங்க. ஏன்னா ஆசிரியருக்கே வந்து இந்த மெத்தடில் தான் மார்க் போடணுங்கிறத திட்டமிட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, நடைமுறை உண்மையை புரிஞ்சுக்குங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயிலியர், டோட்டலி ஃபெயிலியர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம படிப்பு படிச்சுட்டு வந்துட்டு இப்போ இன்டர்நெட் மாதிரி இடங்கள்ல வந்து இப்போ சாட் ஜிபிடிக்குள்ளே போய் நம்ம கருத்துக்களை கேட்டோம்னா நம்மளை குழப்பி விட்டு நம்மளை பின்தங்கி வச்சிடும். அதன் மூலமா நம்ம வாழ முடியாது. நம்ம இடத்துல இருக்கிற சுய அறிவு எது? அதுதான் பிரம்மம், இறைவன், ஈஸ்வரன், எல்லாம் அதுதான். அதுதான் உங்களுக்கு சரியான வழிகாட்டும். அப்ப அதுதான் நான் உங்களால புரிஞ்சிக்க முடியாம நீங்க ஜடப்பொருளா மாறிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கையை வாழ பாக்குறீங்க. அப்ப இந்த மாதிரி வாழ்க்கை தான் உங்களுக்கு துயரத்தை கொடுக்கும். அப்ப இன்றைக்கு ஏன் துயரம், ஏன் இவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனைகள்? இப்ப பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் கூட மனோபாவம் எப்படி இருக்கு? போர் புரிய லெவல்ல தான் இருக்கு. நம்ம நாகரிகம் அப்படிங்கறத எதை பார்க்கணும்? நாகரிகம்னா மனித பரிணாமத்தை உயர்த்துகின்ற, மனிதர்களை வாழ வைக்கின்ற வாழ்க்கையை தான் நாகரிகம்னு பார்க்கணும். மனிதர்களை அழிக்கின்ற வாழ்க்கையை நீங்க எப்படி நாகரிகம்னு பார்ப்பீங்க? அப்ப இன்றைக்கு நீங்க வந்து பெரிய பெரிய நாடுகள், உலக வல்லரசு நாடுன்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டா, அதுல ஒருத்தர் முட்டாள் வந்து ஆட்சிக்கு வந்தா அந்த நாடு எப்படி சீர்கேடு அடையுது? அந்த நாட்டினால எத்தனை நாடுகள் பாதிக்கப்படுது? எவ்வளவு வார்ல எத்தனை மக்கள் கொல்லப்படுகிறார்கள்? எத்தனை மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது? இதுதான் எஜுகேஷன் சிஸ்டமா? அப்ப இதுதான் படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி சொல்லித்தராங்களா? படிப்புல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் கத்துக்கணுமான்னு பாருங்க. எல்லாமே நமக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை நஷ்டப்படுது, எத்தனை நாடுகளுக்கு பாதிப்பு இன்னைக்கு. அதாவது ஒரு வணிகம் பாதிக்கப்படுது, நமக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கிடைக்கல, அப்ப வீட்டுக்கு பெண்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்க மாட்டேங்குது. நாகரிகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லா தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு வாழ்றது தான் நாகரிகம். ஆனா ஃபுல்ஃபில் பண்றதை கெடுத்துக்கிட்டு வாழ்றது இல்லை, பொறாமையில வாழ்றது இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதாவது இப்போ அனுசரிச்சு ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் அந்த அன்பு அரவணைப்பு இல்லை. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? நம்ம தனிப்பட்ட மனிதன் தான் மனோபாவத்தின் பொறுப்பு. இப்போ நம்முடைய பாரத தேசத்தினுடைய, இப்போ நம்முடைய பாரத பிரதமர் இருக்காரு மோடி, அவர் எப்படி எல்லா நாடுகளையும் அனுசரிச்சு போறாரு? அவர் வளர்ந்த முறை, வாழ்க்கை முறை அப்படி. அவங்க வர்ணாசிரம தர்மத்தில், நம்முடைய ஆசிரம தர்மங்கள்ல சரியா வராங்க. அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய சனாதன தர்மத்துல நடைமுறை வாழ்க்கையில எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத அவங்க நடைமுறைப்படுத்தி, அது மாதிரி வரும்போது இங்க எல்லாரையும் அன்பு செலுத்து, எல்லாரிடத்துலையும் நேசம் பண்ணு, யாரும் எதுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழும்போது, இப்போ எத்தனை முஸ்லீம் கண்ட்ரிக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்தாரு. இதுக்கு முன்னாடி மற்ற பிரதமர்கள் கூட அப்படி போயிருக்க மாட்டாங்க, ஆனா நம்முடைய நரேந்திர மோடி வந்து எல்லா பக்கமும் போனாரு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா மனப்பான்மை தான் காரணம். அதாவது லீடர்ஷிப்ல மனப்பான்மை சரியா இருந்தா மக்கள் நல்லவர்களா இருப்பாங்க, மனப்பான்மை சரியில்லைன்னா மக்கள் கெட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு பெரிய நாட்டில் எவ்வளோ ஒரு பொறாமை பிடிச்ச ஒரு அரசால வந்துட்டான்னா அந்த நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு, மற்ற நாடுகளுக்கும் பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, எவ்வளவு சிரமம். அப்போ இதெல்லாம் என்ன, எதுக்காக இதை இங்கே நான் சொல்கிறேன்? அனுபவங்கள், டாப்பிக்கே வந்து அனுபவங்கள். நமக்கு சுகம் இருப்பதற்கும் துக்கம் இருப்பதற்கும் யார் காரணம்? நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாராம். ஒரு நல்லதும் கெட்டதும் இன்னொருத்த உருவாக்குவதில்லை, நம்முடைய மனோபாவம் உண்டாக்கி நமக்கு சுகத்தை அனுபவமா கொடுக்கும், இல்லைன்னா துக்கத்தை அனுபவமா கொடுக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில சுகம் தான் உங்களுக்கு அனுபவமா வேணும்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க மாத்துறதை தவிர வேற வழியே கிடையாது. ஆனா நான் வாழ்க்கை முறையெல்லாம் மாத்திக்க மாட்டேன், ஆனா எனக்கு சுகம் வரணும்னா எப்படிங்க வரும்? வராது. அப்ப முயற்சி பண்ணணும், நம்ம மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ நம்ம சில டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ்குள்ள வரணும். அப்போ சாஸ்திரம் அதுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அப்ப சாதன சதுஸ்தய சம்பத்தின்னு ஒரு சில முக்கியமான விஷயங்களை, பண்பு நலன்களை நமக்கு புகட்டுது. அப்ப அது என்ன, அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த ரோலை அழகா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சுவிச்சமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நிறைவா இருக்கும். அதுதான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போன உடனே நிறைவு வந்துடும். எல்லாம் நான் தானே, அங்க அனுபவிக்கிறது நான் தான், இங்க அனுபவிக்கிறது நான் தான். அது மனோபாவத்தின் மாற்றம். ஆனா என்னிடத்துல இதெல்லாம் புரிஞ்சு போனதுனால நான் நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் நிறைவாகின்றானோ அவனுக்கு எல்லாம் சாத்தியம். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவன்தான் ஈஸ்வரன் சொல்லுது. அப்ப நீங்க ஈஸ்வரனா மாறணுமா இல்ல ஜீவனாவே இருக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க சாஸ்திரமும் சத்குருவும் வழிதான் காட்டுவாங்க. அந்த ஊர் போய் சேர வேண்டியதை அவங்கவங்க தான் போகணும். கையை பிடிச்சி கூட்டு கொண்டு போய் விடமாட்டாங்க. அது வழிகாட்டிகள் வந்து வழியை மட்டும்தான் காட்டும், கூடவே வராது. நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்துட்டேன். ஆகவே நீங்க இதை நடைமுறைப்படுத்திட்டீங்க. இங்க வந்து இதைதான் சொல்லுது இந்த இடத்துல சாஸ்திரம் இதை சொல்லி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் வேறுபடலாம், ஆனால் பொருளின் வடிவம் மாறவில்லை, சூரியன் மாறவில்லை, ஆனால் சூரியன் மூலமாக கிடைக்கின்ற அனுபவங்கள் மாறலாம். அதற்கு காரணம் அவரவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கறது இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அது மாதிரிதான் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பலவாக பல உறவுகளாக காணப்படுகிறாள், ஆனால் அவளுடைய உடலில் எந்த மாற்றமும் இல்லை, அவள் அவளாகவே இருக்கின்றாள். அதுபோல வேறுபாடுகள் எல்லாம் இங்கு ஜீவன் என்ற ஒரு தனி மனிதனுடைய மனதில் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது சுய அறிவில் அந்த வேறுபாடுகள் கிடையவே கிடையாது. அதாவது இருப்பினிடத்திலே அந்த எல்லையில்லா பேரறிவினிடத்திலே அது போன்ற பேதமைகளோ வேறுபாடுகளோ இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய மனோபாவத்தினாலே, நான் இன்னார் இப்படிப்பட்டவன் என்ற ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினாலே இவ்வாறு வேறுபாடுகளை உண்டாக்கி ராகத்வேஷத்தில் சிக்குகிறான் அப்படின்ட்டு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குதுங்க. அப்ப இதுதான் இந்த ஸ்லோகம். அப்ப ஞானானி வித்யந்தாம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. ஞானானி வித்யந்தாம்னா அறிவுகள், அதாவது அவரவருடைய அனுபவங்கள், அவரவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் மாறுபட்டு காணப்படுகிறது என்று சொல்கிறார். அப்ப இதைதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறதுன்ட்டு நம்மையே நம்ம விசாரணை செய்து விவேகத்தினால நம்ம வெற்றி கொள்ள வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் புரிய வைத்தது. அதுதான் நம்ம நிறைய ஓமானங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஆனா ஓமானங்கள் நிறைய கொடுக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப கண்ணாடி, அந்த கண்ணாடி ஓமானத்துல முகம் பார்க்கிற விஷயம் வந்து ஒண்ணுதான், ஆனா பிரதிபலிப்புகள் வேறு வேறாக தெரியும். ஒரே முகம்தான், ஒரு கண்ணாடியில நல்லா தெளிவா இருக்கும், ஒரு கண்ணாடியில புள்ளி புள்ளியா தெரியும், ஒரு கண்ணாடியில இழிச்சுக்கிட்டு போகும். அதுக்கு வேறுபாடுகள் கண்ணாடி தானே காரணம் தவிர என்னுடைய முகம் காரணம் அல்ல. அது போல இங்கு அவரவர்கள் வாழ்க்கையினுடைய சுக துக்கங்களுக்கு அவரவர்கள் மனம்தான் காரணமே தவிர சுய அறிவு காரணம் அல்ல. நம்மிடத்துல இருக்கின்ற புத்தி அறிவு ஆத்மாவிடத்துல எந்த வேறுபாடுகளும் கிடையாது என்று இங்க பார்த்துக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற விஷயம். அடுத்தது 24. மைவம் மாம்சமயி யோசித்து காசி தன்யா மனோமயி மாம்சமையா அபேதே அபிபித்தியதே அத்த மனோமயி. இங்க என்ன சொல்றாருன்னா, மைவம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்தை மறுப்பது. மாம்ச மைய யோசித் அப்படின்னா மாம்ச உடலில் வந்த பெண் வடிவிலான அந்த பெண் இருக்கிறாள் இல்லையா, அவள் மனதினால் உருவான பெண். வேறுபாடுகள் இல்லாவிட்டாலும் அது கொடுக்கப்பட்ட பதவியின் அடிப்படையில் வேறுபாடுகள் காணப்படுகிறது என்ற அதே உபமானம் தான். இங்க மீண்டும் அதே தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்மணி இருக்கிறாள் அப்படின்னா அவள் ஒரே உடல்ல தான் இருக்கிறா, யார் பார்த்தாலும் அவள் ஒரே மாதிரிதான் தெரிவா. ஆனா கணவன் பார்க்கிற பார்வை வேற, அப்பா பார்க்கிற பார்வை வேற. ஒரே பெண்மணி தான், அந்த வீட்டுல ஒருத்தி இருக்கிறா, அப்பா பார்ப்பாரு அவளை தன்னுடைய மகள் அப்படின்னு பார்ப்பாரு. அவரிடத்துல எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது, மகளா மட்டும்தான் பார்ப்பாரு. ஆனா கணவன் அப்படி இல்லை, அதே பெண்ணை தான் பார்ப்பான், ஆனா அவள் தன் மனைவிங்கிற ஒரு சந்தோஷத்துல பார்ப்பான், அவனுடைய பார்வை வேற. அதே மாதிரி அந்த பையன் வரான், அந்த அம்மாவுடைய மகன் வரான், அவன் பார்க்குற பார்வை வேற, அம்மாவா பார்ப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரே பெண்மணி, அவளை பார்க்கின்றவர்களுடைய பார்வை அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனோபாவத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுகின்றது. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய மனசு தான் அதை டியூன் பண்ணி வச்சுக்குது. அந்த டியூனிங் எப்படின்னா, ப்ராப்பரா இருந்தா தப்பு வராது. அதாவது ஒரு மனைவிக்கு கணவனாக மட்டும் அவன் இருந்துட்டான்னா கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இல்லை. அந்த மகளுக்கு அப்பாவா மட்டும் அவன் இருந்துட்டான்னா அப்பா மகளுக்குள்ள பிரச்சனை இல்லை. ஆனா மாறிட்டா பிரச்சனை வருதா இல்லையா? இப்ப நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், ஒரு அப்பா மகள் அப்படிங்கிற உறவு புனிதமான உறவு, அது அப்பா மகள்ங்கிறதுனால ஒரே பெட்ரூம்ல கூட ரெண்டு பேர் படுத்துக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அந்த அப்பா மகள்ங்கிற உறவை மாத்துறதுக்கு மனசு மாறிடுச்சுன்னா அந்த அப்பாவே காமுகனா மாறி அந்த பெண்ணை தொந்தரவு பண்ணிடுறான்ல, நியூஸ்ல பாக்குறோம்ல, ஒரு அப்பாவே வந்து பெண்ணை கற்பழிச்சிட்டான், அப்பாவே வந்து பெண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்ட்டு நமக்கு பேப்பர் நியூஸ் வருது. அப்ப இது மாதிரி நியூஸை பார்க்கும்போது இவன் என்னடா அப்ப இவன் என்னத்தை எடுத்தான் அப்படின்னா, அவன் அவனுடைய மனோபாவம் என்ன, மிருகமா மாறிட்டான். தண்ணி போட்டதுனாலையும் தம் அடிச்சதுனாலையும் அவன் ஏதோ தோட்ட பதினொன்னா பல பெண்கள் கிட்ட போனதுனாலையும் இந்த பெண்ணும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு பிறந்திருக்கிறாங்கிற மாதிரி மனோபாவத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறவனா இருப்பான். அவன் தான் அந்த மாதிரி ஒரு அல்பமான காரியத்தை செய்வான். ஏன்னா நல்ல அப்பாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க இல்லையா? அதாவது கெட்ட அப்பாக்கள் யாருன்னா அவனுக்கு வந்து ஒரு மனைவி கிட்ட வாழ மாட்டான், பாக்குற பெண்கள் எல்லாம் மனைவியா பார்ப்பான். அப்படி இருக்கிறவனுக்கு வந்து மகளையும் மனைவியா பார்ப்பான், ஏன்னா அவனுக்கு மனோபாவமே அதானே, கெட்ட புத்தி தானே அவனுக்கு. அப்ப அப்படிப்பட்ட மனிதன், அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களையும் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஏன்னா அதனாலதான் நான் சொல்றேன், மனிதர்களாக பிறந்தால் மட்டும் போதாது, மனோபாவம் மாறும்போதுதான் மனிதன் புனிதன் ஆகிறான். ஆனா மனிதன் புனிதனாக மாற முடியாமல் போவதற்கும் அதே மனசு தான் காரணம். எந்த அளவுல நீங்க மனதுல வந்து நல்ல விஷயங்களை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்ல வாழ்க்கை வாழலாம், நல்லவரா வாழலாம். எந்த அளவுக்கு நீங்க கெட்ட விஷயங்களை மனதுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கெட்ட வாழ்க்கை வாழலாம், கெட்டவனா வாழலாம். அப்ப இந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரியுது இல்லையா? இதுக்குத்தான் பகுத்தறிவு வேலை செய்யணும். இதுலதான் நமக்கு சமுதாயம் பாதிப்பு அடையுது. மற்ற மிருகங்கள் வரைக்கும் சமுதாய பாதிப்பு கிடையாது. மிருகங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஒரு பொட்டை நாயை வந்து 10 ஆண் நாய்கள் பூந்து கற்பழிச்சிரும், உடனே அந்த பொட்டை நாய் வந்து என்ன 10 ஆண் நாய்கள் கற்பழித்து விட்டதுன்னு போய் கேஸ் கொடுக்குமா? அதுங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி ஒரு இது கிடையாது, வாழ்க்கை நியதி கிடையாது. அதுங்க பாட்டு அது வாழும், அதை ஒரு பெருசா பொருட்டாவே அந்த பெண்ணாய் எடுத்துக்காது. அந்த ஆண் நாய்களுக்கு அது ஒரு பெருட்டா தெரியாது. அதுக்கு அது தான் செய்வது தவறு என்று கூட அதுகளுக்கு தெரியாது, நல்லது கெட்டது கூட அதுக்கு தெரியாது. ஏன்னா அதான் மிருக வாழ்க்கை. ஆனா மனிதன் அப்படி இல்லை. மனிதனுக்கு வந்து சுய அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. அதுதான் இங்க பிரம்மம் பிரகாசிக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னா, அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு முக்கியமான உடம்பு இந்த மனித உடம்பு. ஏன்னா எல்லா உயிரினங்களிலும் அறிவு பிரகாசிக்கும், ஆனா அதுல பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு பரிமாணத்துக்குள்ள, ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள, நித்திய அநித்திய வஸ்து விவேகத்துக்குள்ள வந்திருக்கிற மனிதன் மட்டும்தான் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த வேலையை முடிக்க முடியும். இல்லைன்னா அவன் மிருகம் மாதிரியே மனித உடல்ல இருப்பான், மிருகம் மாதிரியே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுப்பான். அப்படித்தான் நிறைய பேர் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் மிருகம் மாதிரி வாழ்றாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? மனோபாவம் தான். அதை தான் இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரு அந்த தொழில் எழுதியிருக்காரு. அப்ப ஒரே பெண்மணி, அந்த கணவனுடைய பார்வையில் வேறு மாதிரி தெரிவாள், அப்பாவுடைய பார்வையில் வேறு மாதிரி தெரிவாள். அவள் உடல் ஒன்றாக இருந்தாலும் பார்ப்பவர்களுடைய மனோ உருவம் மாறுபடுகிறது. அவள் தோற்றத்தில் ஒரே பெண்மணி தான், ஆனா மனோ உருவம் என்கிறது என்னன்னா, நான் வந்து அவளை மகளா பாக்குறேன், அவளுடைய கணவன் வந்து மனைவியா பாக்குறான். அவர்கள் இருவேறு மனோபாவத்தினால் அவள் அப்படி பார்வையில் மாறுபட்டு தெரிகிறாள். ஆனால் அவளில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த விஷயத்தை இங்க சொல்றாரு. அப்ப அதனால இங்க பொருள் மாறவில்லை, அந்த உபயோகப்படுகின்ற அந்த பெண்மணி மாறவில்லை, உபயோகப்படுத்துகின்ற அனுபவப்படுகின்ற நம்மிடத்திலே அவள் மாறுகின்றாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் எடுத்து இங்க சொல்லிட்டு இருக்காரு வித்யாரண்யர். வித்யாரண்யருக்கு வேற வேலை இல்லையான்னா, வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பெண்மணியை பத்தி பேசல, அவரு எக்ஸாம்பிளா அந்த ஓமானமா அந்த பெண்மணியை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றாரு. என்ன விஷயம்னா, இங்க ஒரே ஒரு ஈஸ்வரன் தான்ப்பா இருக்கிறான். அந்த ஈஸ்வரனை நீ பாக்குற பார்வையில நீ இது வேறு அது வேறு, அவன் நல்லவன் இவன் கெட்டவன், இது உயர்ந்தது அது தாழ்ந்தது, இது விருப்பப்படுறான் அது வெறும் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க மைண்ட் லெவல்ல அதை மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு பிரிச்சு பாக்குறது உங்களுடைய அஜ்ஞானமே தவிர, ஈஸ்வரன் ஒரே பொருளாகத்தான் இருக்கிறான், அவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அப்ப அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா வித்யாரண்யர் வந்து என்னடா டாபிக் மாதிரி போறாரு, பஞ்சதசியில போய் ஒரு பெண்ணை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா பெண்ணை பத்தி பேசுறது ஒரு ஓமானம். ஆனா அந்த ஓமானத்தினால அவர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த பெண்ணுங்கிறவ ஒரு ஈஸ்வரன் மாதிரி, அவளிடத்துல எந்த மாற்றமும் இல்லை, ஆனா அவளை பார்க்கின்றவர்களுடைய பார்வையில மாறுபட்டு காணப்படுகிறாள். அது மாதிரி ஈஸ்வரன் ஒருத்தன்தான், அவளை பார்க்கின்றவர்களுடைய பார்வையில இந்த உலகம் மாறுபட்டு காணப்படுகிறது. ஒருத்தருக்கு சுகம் தருகின்ற உலகம் ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கிறது, ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கிற உலகம் இன்னொருத்தருக்கு சுகத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த மாறுபாடுகள் ஏன் அப்படின்னா அவர் அவருடைய மனோபாவம் தான் என்று இங்க சொல்றாரு. அதான் மனோமயி. மனோமயினா மனதில் தோன்றுகின்ற வடிவம். நம்முடைய ஜீவ சிருஷ்டியில் இவ்வாறு பலவாறாக வேறுபட்டு காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் இந்த ஜீவ சிருஷ்டியில எந்த சிருஷ்டியை நீங்க சிருஷ்டி பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்களே தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை அப்படிங்கறதையும் இங்க புரிய வைக்கிறார். அதான் இந்த மனோமய உலகம். அப்ப இதுதான் சங்கரருடைய பார்வையிலையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாம்பு கயிறு. ஏன்னா அத்தியாசம் அப்பவாதம் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா, பாம்பு கயிறு டாபிக் எல்லாம் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க கூடாது. அப்ப அந்த பாம்பு கயிறு டாபிக் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பார்ப்பவருடைய பார்வை தான். அந்த கயிற்ற பாம்பா பாக்குறவன் பயத்தினால அவன் பாம்பு பாம்புன்னு பதறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே பாம்பு கண்டு பயம், அதனால அவன் பாக்குறதெல்லாம் பாம்பா பாக்குறான். எங்கேயாவது ஒண்ணு சுருண்டு கிடந்து அது பாம்பா அப்படிங்கிற மைண்ட் செட்ல பாக்குறான். அப்புறம் அதை லைட்டு கிட்ட போட்டு பார்த்து இல்ல அது கயிறு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றான். அப்ப இங்கதான் மைண்ட் வந்து எதுல மாட்டிக்கிட்டு இருக்கோ அப்படி வாழ்க்கை மாறிடும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் நியூஸ் பேப்பர்ல டிவியில மோசமான விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருங்க, அதே உங்க வாழ்க்கையில் நடக்கும். நான் அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப வந்து விபத்து நடக்கிறத நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் யூடியூப்ல வந்து பாருங்க, இப்படி விபத்தாச்சு அப்படி விபத்தாச்சு, இங்க போய் அவன் அடிபட்டான், இங்க போய் இவன் அடிபட்டான் அப்படின்னு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க போய் விபத்துல அடிபட்டுருவாங்க. அப்ப இவங்க போய் விபத்துல அடிபட்ட பிறகுதான் தெரியும். ஏன்னா அந்த நியூஸ் பண்ண வேலை, இவங்க எப்ப பார்த்தாலும் அந்த மைண்ட்ல போய் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இவன் இப்படி அடிபட்டான், அவன் அப்படி அடிபட்டான், இவன் இந்த மாதிரி பாதிச்சுட்டான் அப்படிங்கிற நியூஸ் போய் 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 என்ன பண்ணுதுன்னா அவனுடைய வாழ்க்கையில அதை உண்மை சம்பவம் மாத்தி வச்சிடும். அது மாதிரி நமக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு என்ன, ஹார்ட் வந்து ஒரு சின்ன லைட்டா பெயின் வருது, உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குமா அப்படின்னு யூடியூப்ல போட்டு பாக்குறது. இந்த இடத்துல இடது பக்கம் லைட்டா பெயின் வந்தா ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமா, கையை தூக்க கூடாது தூக்குனா வலிக்குதா அப்போ அது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு எதுவும் ஒருத்தன் மருத்துவ உலகத்துல பேசியிருப்பான், மருத்துவ குறிப்புகள்ல பேசியிருப்பான். உடனே இவன் அதே மாதிரி வாயு பிடிச்சிக்கும், கையை தூக்குனா கொஞ்சம் வலிக்கும், உடனே அப்போ எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுட்டு உடனே டாக்டர்கிட்ட போயிடுவான். உடனே போய் பயங்கரமா பரிசோதனை எல்லாம் பண்ணுவான். அப்புறம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைங்க, ஹார்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, கேஸ் தான் அப்படின்ட்டு அந்த கேஸ்க்கு உண்டான ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவர் அதுக்கு உண்டான மருந்து கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. அப்பதான் அவன் படம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ரிலாக்ஸ் ஆவான். ஆனா எவ்வளவுங்க செலவாச்சு, என்னங்க ஒரு 15,000-20,000 செலவாயிடுச்சுமான். அப்ப ஒரு மாசம் சம்பளத்தையே போய் இவனுடைய பயத்தினால தொலைச்சிட்டு வந்திருப்பான். அதாவது சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல கஷ்டப்பட்டு ஒரு 15,000 மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போவான். அவன் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கிற வாழ் தான் ஆரோக்கியமா தான் இருக்கிறான், அவனுக்கு எந்த நோயும் கிடையாது. இன்னைக்கோ ஒரு சாப்பாடு மாத்தி சாப்பிட்டதுல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்துடுது, அதனால அவனுக்கு இருதய வழி மாதிரி தெரியுது. அதை வச்சுக்கிட்டு அவன் தேவையில்லாம யூடியூப்லயோ ஒரு புக்கையோ படிச்சுட்டு மருத்துவத்துக்கு போய் செலவு பண்றான் பாருங்க. இதைத்தான் நம்ம அஜ்ஞானம் சொல்றோம், மடத்தனம் புரிதலற்ற தன்மை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி நியூஸை பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் அதுல போய் சிக்கிக்கும், அதுக்கான செலவுகளை வச்சுடும், அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அப்ப எதனால இதெல்லாம் நடக்குது, எதை ஈர்க்கிறீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையா மாறும். அதுதான் இங்க மைண்டுடைய பிளே, காஸ்மிக் அப்படிதான் இயங்கும். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, காஸ்மிக் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நீங்க எதை ஈர்க்கிறீங்க, நோயை ஈர்க்கிறீங்களா, கஷ்டத்தை ஈர்க்கிறீங்களா, கெட்டதை ஈர்க்கிறீங்களா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள விசாரணை பண்ணி பாருங்க. அதுக்குதான் சுய விசாரம்னு இங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்குள்ள விசாரணை பண்ணி பார்த்தா தேவையற்ற விவகாரங்கள் எல்லாம் விடுங்க. மைண்டை எங்கேஜா வைக்கணுமா, உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்துல எங்கேஜ் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு வந்து பாட்டு பாட பிடிக்குது பாடுங்க, இல்ல எனக்கு ஒரு மியூசிக் போட பிடிக்குது மியூசிக் போடுங்க. உங்களுக்கு வந்து என்ன விஷயம் ஆர்வமா இருக்கோ அதுல எங்கேஜ் ஆயிடுங்க. அது ஈஸ்வர காரியம்தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் என்னெல்லாம் எடுத்துக்கங்களேன், நான் இப்போ வந்து இந்த கிளாஸ் வேதாந்த கிளாஸ் எடுக்கிறேன்னா எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, ஈர்ப்பு இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மற்ற நேரங்கள் நான் என்ன செய்கிறேன், எனக்குன்னு ஹாபி இருக்குது, நிறைய எதாவது செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு இது டைலரிங் ஹாபி இருக்குது, எலக்ட்ரானிக் ஹாபி இருக்குது, இது மாதிரி என்னுடைய சைடில் நான் எதையாவது செஞ்சுட்டே இருப்பேன். நான் எலக்ட்ரானிக் ப்ராடக்டெல்லாம் சர்வீஸ் பண்ணுவேன், கழட்டி போட்டு நோண்டி ரெடி பண்ணுவேன். அப்புறம் எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னா ஒரு ட்ரெஸ் தைப்பேன். இது மாதிரி என்னுடைய ஹாபி. அதாவது மைண்டை வந்து கண்ட விஷயங்களில் கொண்டு போய் விடக்கூடாது, கண்ட குப்பைகளில் கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு உடம்பு மனசு இருக்கிற வரைக்கும் விவகாரம் பண்ணோம், ஆனால் அது தேவையில்லாத விவகாரமாக மாறாமல், மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணாத விவகாரமாக மாறாமல், நமக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். அதுக்காக நம்ம இன்னொருத்தர்கிட்டலாம் போய் கருத்து கேட்க வேண்டியதில்லை. தப்பாக வாழக்கூடாது, அறம் தவறாமல் வாழணும், ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உங்களுக்கு மனசுக்கு இது சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை எடுத்து செய்யுங்க. அது நிறைய பெண்மணிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமையல் திறமைகள் இருக்கும் அதை வளர்த்திக்கலாம், அல்லது டைலரிங் திறமை இருக்கும் அதை வளர்த்திக்கலாம், அல்லது பாடுற திறமை இருக்கும், பாடு பாடுறதை அதிகப்படுத்திக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுல உங்களுடைய விஷயத்தை கொண்டு போய் எப்பவும் அந்த ஈஸ்வர நிஷ்டையில இந்த அறிவுல அது பிரகாசிக்குது, அந்த பேரறிவு வந்து இந்த ஊடகத்தை பயன்படுத்தி பிரகாசிக்குது. இந்த உடலும் மனசும் இந்த உலகத்துக்கு ஒரு சேவை செய்ய வந்திருக்குது. அது தனக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய கணவன் மனைவி சமுதாயம் எல்லாத்துக்கும் உதவி செய்யுது, எல்லாத்துக்கும் உபகாரமா வாழுதுங்கிற மாதிரி வாழ்க்கைய பார்வை பாருங்க. அந்த விசாலமான பார்வை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடும், உங்களுக்கு எல்லா சிறப்பையும் கொடுக்கும். அதை விட்டுட்டு சுயநலமா தான் நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. ஏன்னா அதுதான் உங்களுடைய தனித்துவமான ஜீவத்துவம். அதாவது நான் இப்படிப்பட்டவள், என்னுடைய வாழ்க்கை இதற்குள்ளதான் இருக்குது, எனக்கு என்னுடைய குடும்பம் குழந்தைங்க போதும், எனக்கு வேற யாரும் தேவையில்லை அப்படின்னு மனசு நினைச்சதுன்னா அதுதான் சுயநலமான வாழ்க்கை. அந்த சுயநலம் வேற. ஆனா இங்க வேதாந்தம் சொல்றது சுய அறிவு. சுய அறிவுங்கிறது எல்லாம் நானே என்று உணர்வது, சுயநலம்ங்கிறது நான் மட்டும் இருக்கிறேன்ட்டு தன்னையே தான் மாத்திக்கிறது. ஆனா இங்க நிறைய பேர் வேதாந்திகளுக்கே அது புரியுறது இல்லை. வேதாந்திகளே என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே, அது நான் தான் சொல்லி தன்னை தனிமைப்படுத்திக்கிறானுங்க. அப்படி தனிமைப்படுத்தி அவன் போய் ஒரு குகையிலயோ ஒரு ஆசிரமத்திலயோ உட்காந்துக்கிட்டதுனால அவன் அப்படியே வாழ்ந்துட முடியுமா? மக்களுடைய தொடர்பு இல்லாம ஒரு சாமியார் வாழ முடியுமா? நீங்க இப்ப வேதாந்தம் படிச்சுட்டான், அவனுக்கு வந்து எனக்கு எதுவுமே வேண்டாங்க, நான் தனியா வாழ்றேன்ட்டு போய் ஒரு ஆசிரமத்தில் தங்கிட்டான், சோறு எப்படி கிடைக்கும்? விவசாயி சேத்துல கால் வச்சாதான் அரிசி வரும். அந்த அரிசியை ஒரு வேலைக்காரன் வாங்கிட்டு வந்து அந்த ஆசிரமத்தில் கொடுத்தா தான் இவன் சமைக்கவே முடியும். அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அப்ப இத்தனைக்கும் மற்றவருடைய உதவி தேவை. சும்மா சாமியாரா ஆசிரமத்துல உட்காந்தா மட்டும் போதாது, அப்ப மற்றதுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுது. ஆனா நான் சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நான் சாமியாரு அப்படின்னு ஏமாத்திட்டு சுத்தக்கூடாது. நீங்க வேதாந்தம் அப்படி சொல்லல, நீ எதையுமே செய்யாத, போய் ஒழிஞ்சிக்கோ, நீ அப்படியே சுயநலமா இரு அப்படின்னு வேதாந்தம் சொல்லல. நீ தான் எல்லாமா இருக்கிற, எல்லாமே நீ தான், நீ எல்லாமே செய்யின்னு சொல்லுது. எல்லாருக்கும் எல்லா சேவையும் செய்ய, கர்ம யோகமா பண்ணு, உலகத்துக்கு உபகாரமா வாழு. ஏன்னா இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, இங்க நானுங்கிற ஈகோவை மட்டும் விட்டுட்டு உன்னுடைய காரியம் உலகத்துக்கு உபகாரமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் இப்படிதான் புரிய வைக்குது. மனம் வந்து இருக்கிற நிலைப்பாட்டை வருத்து அவருடைய வாழ்க்கை முறை மாறுது, அந்த மனதில் வந்து அனுபவங்கள் மாறுது, அது உடல்லையும் அந்த அனுபவங்கள் ஏற்படுது. அப்ப இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில கொண்டு போறதுக்கு நமக்கு புத்திசாலித்தனம் தான் தேவை, விவேகம் தேவை. அந்த விவேகத்துக்கு தான் மனித உடம்பு கிடைச்சிருக்கு. அப்ப நாம் பார்க்கிற உலகம் நம்மிடத்திலேயே இருக்கு. அப்ப நாம் எப்படி இதை பயன்படுத்திக்கணும், எப்படி இந்த உலகத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது நாம தீர்மானிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சுய அறிவே போதுமானது என்று சொல்றார். அப்ப இந்த இடத்துல இந்த 24வது ஸ்லோகத்தோட நான் இந்த இடத்த நிறுத்துறேன். நாளைக்கு வகுப்புல 25ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், இன்னும் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும். புரிஞ்சு நடைமுறைக்கு வந்துருங்க. நன்றி. ஓம் தத்சத்.